கங்கை அணிந்தவ கண்டோ தொழும் விலாச சதங்கை ஆடும் பாத வினோத லிங்கேஸ்வர நின்றாள் துணை
திரு சுப்பிரமணியர் ஆலயம் வழங்கும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ இருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம் 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 வணக்கம்.
வணக்கம் அன்பர்களே, இன்றைய தினசரி தியானம் சிறு செயல். செம்பொருளே, செயலில் சிறியது பெரியது என்னும் வேற்றுமை என் சிந்தையை விட்டு விலகி ஓடுக. உண்பது, உறங்குவது, ஓய்வெடுப்பது, பேசுவது போன்றன பாமரர்க்கு சிறு செயல்களாம். ஆனால் அவைகளின் மிளிரும் மாண்பு மேலோர்க்கே விளங்கும். அப்போதைக்கப்போது செய்ய வேண்டிய அலுவல்களை அவர்கள் ஆர்வத்துடன் புரிகின்றனர். தவறுதல் ஒன்றை மட்டும் அவர்கள் தவிர்க்கின்றனர். மற்ற அவசரப்படுவதும் ஒத்திவைப்பதும் அலட்சியப்படுத்துவதும் அவர்களுக்கு இல்லை. இங்கனம் சிறு செயல்களினின்று நிறைநிலை பெரியோர்க்கு வந்தமைகின்றது.
சாமர கர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்ர விக்ன விநாயக பாத நமஸ்தே விக்ன விநாயக பாத நமஸ்தே சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே விக்ன விநாயக பாத நமஸ்தே
நவகிரகங்களில் தலைமை பதவி வகிக்கும் சூரியன் மகாவிஷ்ணுவே ஆவார். அவரை சூரிய நாராயணன் என்றும் கூறுகின்றனர். ஈஸ்வர பட்டம் பெற்ற சனி பகவானை தவிர மற்ற கோள்களெல்லாம் நெற்றியில் நாமம் திருமண் என்னும் வைணவ சின்னத்தை அணிந்திருப்பதில் இருந்து நவகிரகங்கள் வைணவத்துடன் சம்பந்தப்பட்டிருப்பதை உணர்கிறோம். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள நவதிருப்பதி ஆலயங்களை திருவைகுண்டம், நத்தம், திருப்புளியங்குடி, இரட்டை திருப்பதி அதாவது தொலைவில்லி மங்கலத்தில் இரண்டு கோவில்கள் உள்ளதால் இரட்டை திருப்பதி என்று அழைக்கப்படுகிறது மற்றும் பெருங்குளம், தென்திருப்பேரை, திருக்கோளூர், ஆழ்வார் திருநகரி ஆகிய வரிசைப்படி தரிசிக்கலாம். ஆழ்வார்களால் பாடல் பெற்ற வைணவ தலங்கள் 108. அவற்றில் 9 கோவில்கள் ஒருங்கிணைந்த தூத்துக்குடி மாவட்டத்தின் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ளன. நவ திருப்பதிகளில் முதல் திருப்பதியான பூலோக வைகுண்டம் எனப்படும் ஸ்ரீவைகுண்டத்தில் வைகுண்டநாதன் நின்ற திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். ஒரு காலத்தில் சோமுகாசூரன் என்ற அரக்கன் பிரம்மதேவனிடம் இருந்து படைப்பு தொழில் குறித்த ரகசியம் அடங்கிய ஏடுகளை ஒழித்து வைத்துக் கொண்டாராம். அந்த ஏடுகளை மீட்க தாமிரபரணி ஆற்றங்கரையில் விஷ்ணுவை நோக்கி பிரம்மா தவம் இருந்தார். கடும் தவம் செய்து கொண்டிருந்த பிரம்மாவுக்கு திருமால் நேரில் காட்சியளித்து படைப்பு தொழில் குறித்த ரகசியத்தை சோமுகாசூரனிடம் இருந்து மீட்டு பிரம்மாவிடம் ஒப்படைத்தார். தனக்கு காட்சி கொடுத்து நின்ற திருக்கோலத்திலேயே இங்கு வைகுண்டநாதனாக காட்சியளிக்க வேண்டும் என்று பிரம்மா வேண்ட, திருமாலும் அப்படியே ஆகட்டும் என வைகுண்டநாதனாக நின்ற திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். காலதோஷகன் என்னும் திருடன் திருடிய பொருளில் பாதியை ஸ்ரீவைகுண்டம் பெருமாளுக்கு காணிக்கையாக செலுத்தி வந்துள்ளான். ஒருநாள் திருடனின் கூட்டத்தினர் திருடச் சென்ற போது பிடிபட்டனர். உடனே திருடன் வைகுண்டநாதனிடம் சரணடைந்து தன்னை காக்க வேண்டினான். அதன் பொருட்டு வைகுண்டநாதனே அரண்மனைக்கு வந்து அரசனுக்கு தனது சுயரூபத்தை காட்டி, தர்மம் காக்க உன்னை தர்மத்தில் ஈடுபட செய்யவே நான் வந்தேன் என்று கூற, அரசனும் தனக்கு கிடைத்த பாக்கியம் மக்களுக்கும் கிடைக்க உற்சவமூர்த்தியை கள்ளபிரான் என்று கூறி வழிபட தொடங்கினான். ஸ்ரீவைகுண்டத்தில் மூலவர் வைகுண்டநாதனாகவும் உற்சவர் கள்ளபிரானாகவும் எழுந்து பக்தர்களுக்கு அருள்பாளிக்கின்றனர். நவதிருப்பதியின் இரண்டாவது திருப்பதி நத்தத்தில் உள்ளது. ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் திருவரகுணமங்கை எனப்படும் நத்தத்தில் மூலவர் விஜயாசன பெருமாள் ஆதிசேஷன் குடைபிடிக்க வீற்றிருந்த கோலத்தில் தாயார்கள் வரகுணவல்லி தாயார் வரகுணமங்கை தாயாருடன் பக்தர்களுக்கு அருள்பாளிக்கிறார். திருவரகுணமங்கையில் வேதவி என்பவர் தன் மாதா பிதா குரு ஆகியோருக்குரிய கடன்களை முடித்து திருமாலை நோக்கி ஆசன மந்திரத்தை ஜெபித்து கடும் தவம் புரிந்தார். அப்போது திருமால் அங்கு தோன்றி வேதவிக்கு காட்சியளித்தார். திருமாலின் அருள் பெற்று வேதவி பரமபதம் அடைந்தார். ஆசன மந்திரம் ஜெபித்து இறைவன் காட்சியளித்த இடமாதலால் விஜயாசனர் என்னும் திருநாமம் திருமாலுக்கு உண்டானது. இத்திருப்பதியில் உயிர் நீத்தால் மோட்சம் கிட்டும் என ரோமேச முனிவர் கூறியுள்ளார். திருமணத்தடை, குழந்தை பாக்கியம், கல்வியில் சிறந்து விளங்க இறைவனை பிரார்த்திக்கலாம். இங்கு பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து வஸ்திரம் சாற்றி வழிபடுகின்றனர். நவதிருப்பதியின் அடுத்த தலம் திருப்புளியங்குடியில் உள்ளது. திருவரகுணமங்கையில் இருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் திருப்புளியங்குடியில் மூலவர் காய்ச்சினவேந்தன் தாயார் மலர்மகள் திருமகளுடன் பக்தர்களுக்கு அருள்பாளிக்கிறார். திருமால் லக்ஷ்மி தேவியுடன் நதிக்கரையில் தனித்திருந்த போது தன்னை திருமால் கண்டுகொள்ளாது இருக்கிறாரோ என பூமாதேவி சினம் கொண்டு பாதாள லோகம் செல்ல திருமால் அங்கு சென்று பூமாதேவியை சமாதானம் செய்து அழைத்து வந்து இருவருமே சமம் என இரு தேவியருடனும் திருமால் இங்கு எழுந்து காட்சியளிக்கிறார். பூமாதேவியை சமாதானம் செய்து பூமியை காத்ததால் பூமிபாகர் என்ற திருநாமமும் சுவாமிக்கு உண்டு.
திருப்பம் வரும் உயர் திருவடி தொழ ஞான விருப்பம் வரும். திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும் உயர் திருவடி தொழ ஞான விருப்பம் வரும். திருப்பம் வரும் உயர் திருவடி தொழ ஞான விருப்பம்.
கோவில் அறிவிப்பு. மே 8 புதன்கிழமை சதுர்த்தியை முன்னிட்டு விநாயக பெருமானுக்கு மாலை 6 கணபதி ஹோமம், 7 திரவிய அபிஷேகம், 7:30 தீபாராதனை. மே 10 வெள்ளிக்கிழமை சஷ்டியை முன்னிட்டு மாலை 6 ஸ்கந்தஹோமம், 7 திரவிய அபிஷேகம், 7:30 தீபாராதனை. அனைவரும் கலந்து கொண்டு முருகப்பெருமானின் அருளாசியை பெறுக.
ஆறுமுகனின் 12 கரங்களில் எத்தனையோ ஆயுதங்கள் இருந்தாலும் வேலுக்குத்தான் தனிச்சிறப்பு. இறைவனின் ஆயுதங்களில் தனியே வைத்து வழிபடும் முறை வேலுக்கு மட்டும்தான் உண்டு. பழங்காலத்தில் இருந்தே வேல் வழிபாடு நடப்பது நாம் சிலப்பதிகாரத்தின் மூலம் அறியலாம். வெற்றிவேல், வீரவேல், சக்திவேல், ஞானவேல், கூர்வேல், வடிவேல் என பல்வேறு சிறப்பு அடைமொழியுடன் வேலை வர்ணிப்பது நமது சங்ககால நூற்கள். வேல் பூசிக்கு மேல் சிறந்த பூசை எதுவும் இல்லை. வேல் பூசை போல் எளிமையான பூசையும் எதுவும் இல்லை. மனதார வேல் வேல் என்று ஓதுவதும், வேலை மனதிலே நிறுத்தி தியானிப்பதும் வேலை வழிபடுவோருக்கு வினைகள் யாவும் பட்டொழியும். இதனைத்தான் வேலுண்டு வினையில்லை என்பர். இத்துணை சிறப்பு ஒருங்கே அமையப் பெற்ற வேலுக்கு நமது திருக்கோவிலில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வேல் அபிஷேகம் செய்யப்பட்டு வருகின்றது. அன்பர்கள் பால், தேன், பன்னீர், பழச்சாறு, இளநீர், பஞ்சாமிரதம் என இவற்றில் யாதேனும் ஒன்றால் அபிஷேகம் செய்து மகிழலாம். இந்த வேல் பூசை செவ்வாய் அன்று எந்த நேரத்திலும் செய்யலாம்.
பழுத்தவன் மூலம் பழுத்தவன் பரம் பழுத்த ஞானி கோவிந்தன்.
பரமன் பரம தந்திரன் பரம விசித்திரனாம் கோவிந்தன் பரம பராபரனாம்.
திருப்பதியின் பயணத்தை தொடரலாம். திருப்புளியங்குடியில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் பெருங்குளத்தில் மூலவர் வேங்கடவாணனாகவும் உற்சவர் மாயக்கூத்தன் தாயார் அலமேலும் மங்கை குழந்தைவள்ளி தாயாருடன் அருள்பாலிக்கிறார். இது நவ திருப்பதியின் 4வது தலமாகும். பெருங்குளத்தில் வசித்து வந்த வேதசாரன் குமுதவள்ளி தம்பதியினரின் மகள் கமலாவதி தான் திருமணம் செய்தால் பெருமாளை தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று கூறி பெருமாளை நோக்கி கடும் தவம் புரிந்தார். பெருமாளும் நேரில் தோன்றி தன்னுடைய மார்பில் கமலாவதியை ஏற்றுக்கொண்டார். ஒரு சமயம் வேதாசாரன் மனைவி குமுதவல்லியை அச்மசாரன் என்னும் அரக்கன் கவர்ந்து சென்றான். குமுதவல்லியை அரக்கனிடமிருந்து பெருமாள் மீட்டு வந்தார். பெருமாளுடன் அரக்கன் போரிட்டான். அரக்கனை நர்த்தனம் செய்து அவனை வதம் செய்ததால் மாயக்கூத்தன் என்ற திருநாமம் பெருமாளுக்கு ஏற்பட்டது. பெருங்குளத்தில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் மங்களக்குறிச்சியில் இருந்து வலதுபுறமாக திரும்பி 2 கிலோமீட்டர் மேற்கு நோக்கி வந்தால் இரட்டை திருப்பதி ஸ்தலங்கள். தெற்கு கோவிலில் மூலவர் தேவபிரான் உற்சவர் சீனிவாசன் தாயார் ஸ்ரீதேவி பூமாதேவியுடன் காட்சியளிக்கிறார். ஆத்ரேய சுப்ரபர் என்ற ரிஷி யாகம் செய்வதற்காக இத்தலத்தில் சுத்தம் செய்து கொண்டிருந்த போது பூமியில் புதையுண்டு கிடந்த மிக ஒளிமயமான ஒரு வில்லையும் தராசையும் எடுத்தார். அவர் கையில் எடுத்தவுடன் வில் ஆணாகவும் தராசு பெண்ணாகவும் மாறியது. இருவரும் குபேர சாபத்தால் வில்லாகவும் தராசாகவும் மாறி இத்தலம் மண்ணில் புதையுண்டு கிடந்ததாக கூறி பரமபத முக்தி அடைந்ததால் இத்தலம் தொலைவில்லி மங்கலம் என பெயர் பெற்றது. தெற்கு கோவிலில் இருந்து கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் வடக்கு கோவில் அமைந்துள்ளது. இங்கு மூலவர் அரவிந்த லோச்சனார் வீற்றிருந்த கோலத்தில் காட்சியளிக்கிறார். உற்சவர் செந்தாமரை கண்ணன் தாயார் கருத்தடங்கண்ணியுடன் எழுந்தருளி உள்ளார். தினமும் தேவபிரானுக்கு வடக்கு தடாகத்தில் இருந்து சுப்ரபர் தாமரை மலர்களை எடுத்து வந்து பூஜித்து வந்தார். ஒருமுறை சுப்ரபர் எங்கிருந்து தாமரை மலர்களை கொய்து கொண்டு வருகிறார் என்பதை பார்ப்பதற்காக பின்தொடர்ந்து சென்றார். இதை அறிந்த சுப்ரபர் தன்னை பின்தொடர்வதற்கான காரணம் கேட்க தேவபிரானோடு சேர்த்து தனக்கும் அபிஷேகம் செய்ய பெருமாள் கூறியதால் அங்கேயும் ஒரு பெருமாளை பிரதிஷ்டை செய்து சுப்ரபர் பூஜைகள் செய்து வந்தார். அந்த பெருமாளே செந்தாமரை கண்ணனாக காட்சியளிக்கிறார். ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் தென்திருப்பேரே உள்ளது. இங்கு மூலவர் மகர நெடுங்குழை காதர் வீற்றிருந்த திருக்கோலத்தில் காட்சியளிக்கிறார். உற்சவர் நிகரில் முகில்வண்ணன், தாயார் குழைக்காத நாச்சியார், திருப்பேரை நாச்சியார் ஆகியோர் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றனர். துர்வாச முனிவரின் சாப விமோசனம் பெறுவதற்காக பூமாதேவி இத்தலம் வந்து ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை ஜபம் செய்தார். பங்குனி பௌர்ணமி தினத்தில் ஜபம் செய்து ஆற்றில் நீரை அள்ளி எடுக்கும் போது 2 மகர குண்டலங்கள் கிடைக்க திருமாலுக்கு அணிவித்து மகிழ்ந்தார். அப்போது தேவர்கள் பூ மாறி செறிய பூமாதேவியின் மேனி அழகானது. லக்குமியின் உடலுடன் பூமாதேவி தவம் இருந்ததால் இவ்வூர் ஸ்ரீபேரை என்று அழைக்கப்பட்டது. இத்தலத்தில் மழை வேண்டி பிரார்த்தனை செய்தால் இன்று வரை பொய்ப்பதில்லை. தென்திருப்பேரையில் இருந்து ஆழ்வார் திருநகரி செல்லும் வழியில் திருக்கோளூர் அமைந்துள்ளது. இது மதுரகவி ஆழ்வார் அவதார தலம். இங்கு மூலவர் வைத்தமாநிதி பெருமாள், உற்சவர் நிக்சோவித்தன், தாயார் குமுதவள்ளி கோளூர்வள்ளி ஆகியோர் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றனர். குபேரன் சிவனை வழிபட கைலாயம் சென்றபோது அங்கே பார்வதியை கெட்ட நோக்கத்தோடு பார்த்தானாம். உடனே பார்வதி கோபம் கொண்டு குபேரனை சபித்தாள். உடனே குபேரனின் உடல் விகாரமானது. குபேரன் தன் தவறை உணர்ந்து பார்வதியை அடிபணிந்தான். பார்வதி கோபம் தணியாதவளாய் குபேரனை பார்த்து, உன் உடல் விகாரம் மாறாது, இனி உனக்கு ஒரு கண் தெரியாது, நீ இழந்த நிதிகளை அவை தஞ்சமடைந்துள்ள வைத்தமாநிதி பெருமாளிடம் தவம் செய்து பெற்றுக்கொள் என்று கூறினாள். குபேரன் திருக்கோளூர் பெருமாளை நோக்கி கடும் தவம் செய்து இழந்த நிதியில் பாதியை பெற்றான். எனவே இழந்த செல்வத்தை பெற திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாளை வழிபடலாம். திருமாலிடம் பிரம்மா தவம் இருக்க இடம் கூறுமாறு வேண்டினார். அதற்கு திருமால், நான் உன்னை படைப்பதற்கு முன்பே தாமிரபரணி நதிக்கரையில் யாம் எழுந்தருளி உள்ளோம் என்று கூறினார். திருமால் கூறிய இடமான ஆழ்வார் திருநகரி பெருமாள் ஆதியிலேயே தோன்றிய நாதன் என்பதால் ஆதிநாதன் என திருநாமம் ஏற்பட்டது. திருமாலே பிரம்மானுக்கு குருவாக காட்டிய இடமாகியதால் குருகூர் என்று அழைக்கப்படுகிறது. ஆற்றில் வந்த சங்கு இப்பெருமானை வழிபட்டு மோட்சம் பெற்றதால் சங்கின் மறுபெயரான குருகு என்பதில் இருந்து குருகூர் என்று அழைக்கப்படுகிறது. சங்கு மோட்சம் பெற்ற தலம் என்றும் திருச்சங்கண்ணி துறை என்றும் அழைக்கப்படுகிறது. வராக அவதாரம் காண முனிவர்கள் இத்தலத்தில் தவம் இருந்து அவர்களுக்கு பிராட்டியுடன் வராக நாராயணன் காட்சியளித்ததால் வராக சேத்திரம் எனவும், நாய்க்கு மோட்சம் அளித்த தீர்த்தக்கரை என்பதால் தீர்த்த சேத்திரம் எனவும், பஞ்சமகா சேத்திரம் எனவும் அழைக்கப்படுகிறது. நம்மாழ்வார் குழந்தையாக தவழ்ந்த புளிய மரத்தில் இன்றும் குழந்தையின் உருவம் உள்ளது என்றும் கூறப்படுகிறது. கோவில் அறிவிப்பு. மே 8 புதன்கிழமை சதுர்த்தியை முன்னிட்டு விநாயக பெருமானுக்கு மாலை 6 கணபதி ஹோமம், 7 திரவிய அபிஷேகம், 7:30 தீபாராதனை. மே 10 வெள்ளிக்கிழமை சஷ்டியை முன்னிட்டு மாலை 6 ஸ்கந்த ஹோமம், 7 திரவிய அபிஷேகம், 7:30 தீபாராதனை. அனைவரும் கலந்து கொண்டு முருகப்பெருமானின் அருளாசியை பெறுக.
வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் 104.6 பண்பலை வரிசையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகின்றோம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களது கருத்துக்களை இவனை 2638854 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு பேரன்புடன் கேட்டுக் கொள்ளுகின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.
வசமாகும் கண்ணனின் வசமாக வார்த்தைகள் வசமாகும் பத்மநாபன் வசமானால் பரப்ரம்மம் வசமாகும் உன்னையின் வசமாக்க தியானத்தில் நான் அமர்ந்தேன் உள்ளுக்குள் லயமாக்க மோனத்தில் வசமானா வேதங்கள் வசமான